ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சகல விதத்திலேயும் வர்த்திக்க பண்ணி அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ ஜனங்களை கர்த்தர் என்றைக்கும் மேன்மைப்படுத்துவதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆனால் அதற்குரிய நிபந்தனைகளை நாம் செலுத்த வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் இன்னும் அவரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் நம்மை கனப்படுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக இந்த ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரால் விருத்தி செய்யப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். தரிசன புஸ்தகம் 30:18-19 இரண்டு வசனங்களையும் சேர்த்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30:18-19.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும் அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமைப்படுவதில்லை
இங்கே பார்க்கும் பொழுது இந்த 19 வசனத்தின் 2 பகுதியை தான் வாக்கு தத்தமாக கடந்த 1 அதை தேவ சமூகத்தில் நாம் தியானித்தோம். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறித்த தம்முடைய திட்டத்தை இங்கே சொல்லுகிறார். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அடுத்தது அவர்களை மகிமைப்படுத்துவேன். ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார். ஒரே இடத்தில் வைத்து ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார். வர்த்திக்க பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். இந்த ரெண்டு காரியங்களை சொல்லும் பொழுது அதிலே ஒரு வெயிட் கர்த்தர் கொடுக்கிறார். அதை சொல்லும் பொழுது பாசிட்டிவா ஒன்று சொல்லும் பொழுது நெகட்டிவான சைடையும் சேர்த்து சொல்றார். ஏன்னா அதை சொல்லும் பொழுதுதான் கண்டிப்பா இது நடக்கும் என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தும் வண்ணமாக சொல்லுகிறார். பாருங்க, வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. நெகட்டிவ் ரிவர்ஸ்ல சொல்றார். அடுத்தது பார்க்கும் பொழுது மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அதை ரிவர்ஸ்ல சொல்றார், சிறுமைப்படுவது இல்லைங்கிறார். அப்ப இதுல என்ன தெரிகிறது? கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை வர்த்திக்க பண்ணவும் மகிமைப்படுத்தவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் யாருக்கு சொன்னார், எந்த சூழ்நிலையில் வந்தது, எந்த பின்னணி என்பதை இப்ப உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த வாக்கு தத்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் யூதா ஜனங்களுக்கு சொன்னார். இந்த யூதா ஜனங்களுடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் இதை அவர்களுக்கு சொன்னார் என்றால், அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலே, நேபுகாத் நேச்சாருடைய அரசாட்சியின் கீழ் இருந்த பாபிலோனிய சிறையிருப்பிலே, அவர்கள் சிறையிருப்பிலே இருந்த காலகட்டத்தில் கர்த்தர் எரேமியா தீர்க்க தரிசியை கொண்டு இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் அறிவித்தார். அதை உங்களுக்கு தெரியணும்னாக்க 29:10 நீங்கள் வாசித்தால் அது உங்களுக்கு புரியும். 29:10 வாசிக்கலாம்.
பாபிலோனிலே 70 நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேல் என் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்
என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், பாபிலோனிலே 70 நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றார். 70 நீங்கள் சிறையில இருப்பீர்கள், இந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருப்பீங்க, அடிமைத்தனத்தில் இருப்பீங்க. இது 70 முடியும் பொழுது நான் உங்களை சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லி இந்த நல்ல வார்த்தையை சொல்லுகிற அந்த கட்டத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நான் வெளியே உங்களை கொண்டு வரும் பொழுது, அந்த 70 சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்த பின்புதான் உங்களை நான் வர்த்திக்க பண்ண போகிறேன். அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே வெளியே கொண்டு வந்த பின்பு நான் உங்களை மகிமைப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஏன் இப்பொழுது இந்த பின்னணி நான் உங்களுக்கு சொன்னேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னைக்குமே ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொண்டால் அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அதன் பின்னணியை பார்க்கணும். அந்த பின்னணியை பார்த்து அதை கவனிக்கும் பொழுதுதான் அது நமக்கு பொருந்தி வருமா என்பது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். பின்பு அது யாருக்கு சொல்லப்பட்டது, என்ன நிபந்தனை அதற்கு வைக்கப்பட்டது, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதை எல்லாத்தையும் ஆராயும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த பின்னணி என்னவென்றால், இவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த கட்டத்தில் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து, இந்த வாக்கு தத்தத்தை எப்ப நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார், உங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்த பின்பு உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அப்போ கர்த்தர் இந்த இடத்துல சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். அப்ப அந்த சிறையிருப்பு என்பது எதை குறிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்திலே பிசாசின் அடிமைத்தனத்திலே சிறையிருப்புக்குள் இருந்தோம், பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள் சிறையிருப்புக்குள் இருந்தோம். அப்ப அந்த சிறையிருப்புக்குள் இருந்த நமக்கு அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்த பின்பு உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்த பின்பு நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை குறிக்கிறார். அப்ப இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில், புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது இது எதை குறிக்கிறது என்றால், சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் மகிமைப்படுத்த போகிறேன். அப்போ இந்த இடத்தில் பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறார். 18:30 இன்னும் தெளிவாக சொல்றார் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபினுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி, இப்ப யாக்கோபின் கூடாரம், யாக்கோபு என்பது அந்த சந்ததியில் வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்ப அவருடைய கூடாரம் என்று வரும்பொழுது சபையை குறிக்கும். இந்த கல்லின் மேல் என் சபை, யார் சொல்றது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் சபை. அப்ப யாக்கோபுடைய கூடாரம் என்பது சபையை குறிக்கும். அதுல பாருங்க, அதுக்கு பிறகு தொடர்ந்து சொல்றது பாருங்க, அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். வாசஸ்தலம் என்பது என்ன, கட்டிடம் அல்ல, தனிப்பட்ட தேவ பிள்ளைகள் அவர்கள் தான் கர்த்தருடைய வாசஸ்தலம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்பது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை தான் இந்த வாசஸ்தலம் குறிக்கும். சாதாரணமாய் ஒரு கிறிஸ்தவர்கள் என்றோ அல்லது பொதுவாக சபைக்கு வருகிறவர்கள் என்றோ சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிறவர்கள் தான் கர்த்தருடைய வாசஸ்தலம். அப்படி கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு தான் இந்த 19 கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அந்த வாசஸ்தலம் நான் இரக்கம் செய்கிறேன், இரக்கம் செய்து அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு முன்பதாக மூன்று காரியங்களை கர்த்தர் செய்கிறார். முதலாவது இரக்கம் செய்தார். நமக்கு இரக்கம் செய்துதான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நம்மை சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். அந்த யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பு எப்ப திரும்பிச்சு, கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல வந்த பொழுது கர்த்தர் நம்மை ரட்சித்தார். நம்முடைய நீதியினாலே நம்ம ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தருடைய இரக்கத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப நம்ம மேல் இரக்கம் பாராட்டி கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அடுத்தது ரட்சிக்கப்பட்ட பிறகு 19 பார்க்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான நிபந்தனையை முதல் பகுதி சொல்லுகிறது. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அப்போ கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவதற்கு முன்பதாக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்திற்கும் அடுத்த ஆடல் பாடலின் சத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறேன். இந்த ஸ்தோத்திரம் ஆடல் பாடலின் சத்தம் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆராதனையை குறிக்கிறது. ஸ்தோத்திரமும் ஆராதனையும், இது வேறு வார்த்தையில் சொல்ல போனால் ஸ்தோத்திரமும் ஆராதனையும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் கர்த்தர் செய்கிறார், புறப்பட பண்ணுகிறாராம். அப்படி புறப்பட பண்ணின பின்புதான் கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார், அதன் பிறகுதான் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற நிபந்தனை என்ன, ஸ்தோத்திரமும் ஆராதனையும். ஸ்தோத்திரத்திற்கு ஆராதனைக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். ஸ்தோத்திரம் என்பது கர்த்தர் செய்த நன்மையை நினைப்பதுதான் ஸ்தோத்திரம், இல்லையா? கர்த்தர் செய்த நன்மையை நினைப்பது ஸ்தோத்திரம், கர்த்தருடைய தன்மையை நினைப்பது ஆராதனை. ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க, நன்மையை துதிப்பது ஸ்தோத்திரம், அவருடைய தன்மையை துதிப்பது ஆராதனை. அப்போ ஸ்தோத்திரம் என்பது பாஸ்ட் டென்ஸ் பேஸ் பண்ணி வரும், ஆராதனை என்பது எல்லா காலகட்டத்தையும் கடந்து வரும். அவரையே பார்த்து மகிமைப்படுத்தி அவருடைய தன்மையை புகழுகிறது தான் ஆராதனை. ஸ்தோத்திரம் என்பதில் ஒரு பொருள் வரும், ஆனா ஆராதனை என்பது பொருள் அல்ல, ஆண்டவரே வந்து நிற்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் என்பது ஆண்டவரே இதை நீ கொடுத்தீரே, உமக்கு சோத்திரம். எனக்கு சுகம் கொடுத்தீரே, சோத்திரம். என் தேவையை சந்தித்தீரே, சோத்திரம். பிரச்சனையை மாற்றினீரே, சோத்திரம். என்னை ஆசீர்வதித்தீரே, சோத்திரம். ஒரு காரணத்தோடு வரும், ஒரு பொருளோடு வரும், ஒரு பொருளோடு சம்பந்தப்பட்டு வரும், ஒரு காரணத்தோடு வரும். ஆனால் ஆராதனைக்கு எந்த பொருளும் இருக்காது, எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஆராதனைக்கு பொருளும் இருக்காது, கர்த்தர் இருப்பார், அதுல எந்த ஒரு காரணமும் இருக்காது. ஆராதனைக்கு எந்த காரணம் இருக்காது, ஸ்தோத்திரத்துக்கு காரணம் இருக்கு, இது தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆராதனைக்கு அந்த காரணமே இருக்காது, இது தந்தீரே இல்ல இல்ல. ஆராதனையிலே நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் எந்தென்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறவர், நீர் வழுவாதபடி பாதுகாக்கிறவர், வாக்கு தத்தத்தில் நீர் உண்மை உள்ளவர், நீர் பொய்யுறையாத தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கத்தையும் கிருபையும் காக்கிற தேவன், இதுதான் ஆராதனை. அப்ப ஆராதனையில் தேவனையே புகழ்ந்து அவருடைய தன்மையே பார்த்து அவரை பார்ப்பதுதான் ஆராதனை. ஆனால் அவர் கொடுத்த பொருளை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஸ்தோத்திரம். ஆனால் எந்த பொருளையும் பார்க்காம அவரை மட்டுமே பார்க்கறதுக்கு பேர் தான் ஆராதனை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் நமக்கு தெரியணும். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரத்தை தனியாகவும் ஆராதனையை தனியாகவும் செய்ய முடியும். சிலர் வெறுமனே சோத்திரத்திலேயே நம்ம திருப்தி அடைந்து விடுகிறோம், அப்படி அல்ல. இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ரெண்டையும் நீங்க தனியா செய்ய தெரியணும். ஏன்னா இது வந்து ரெண்டையும் பிரிக்க முடியாத ஆசீர்வாதமா சொல்லிட்டாரு. வர்த்திக்க பண்ணுவேன் மட்டுமல்ல மகிமைப்படுத்துவேன், ரெண்டு தனித்தனி காரியம், ஆனால் பிரிக்க முடியாமல் கர்த்தர் சேர்த்து சொல்றார். அதே போலதான் இந்த ஆசீர்வாதத்திற்கான நிபந்தனையும் ரெண்டு காரியம், அதையும் தனித்தனியே பிரிக்க முடியாம கர்த்தர் சொல்லுகிறார், சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும். அப்ப சோத்திரத்தையும் கர்த்தரை ஆராதிக்கிறதையும் ஒரு தேவ பிள்ளையை அப்படி நீங்க பிரிச்சு எடுத்துட்டு போயிடக்கூடாது. அது ரெண்டையும் தனித்தனியானதா இருந்தாலும் ரெண்டையும் கண்டிப்பாய் செய்ய வேண்டும். ஒன்றையும் மாத்திரம் செய்வதல்ல, ரெண்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது, அவரையே நீங்க நினைக்க தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரையே நீங்க தெரிந்திருக்கணும். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் தெய்வம் என்று எதையோ ஒன்ன வணங்குறாங்க, ஏதாவது ஒண்ணு வணங்குறாங்க. ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இந்த நன்றி செலுத்துதல் ஸ்தோத்திரம் செய்தல் யார் வேணா செய்ய முடியும். ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ரட்சிக்கப்படாட்டி கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியும், நினைச்சா பண்ண முடியும். என்ன எனக்கு இதை கருத்துங்களே சோத்திரம், எனக்கு இதை செஞ்சீங்களே சோத்திரம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஆராதனை இருக்குது பாருங்க, யாரும் செய்ய முடியாது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தரோடு நேரடி தொடர்பை உள்ளதான, கர்த்தருடைய அன்பிலே நிறைந்திருக்கிறதான, கர்த்தரோடு ஒரு நல்ல ஒரு உறவை வளர்த்து கொண்டிருக்கிறதான நபர்கள் மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்க முடியுமே தவிர வேற யாரும் ஆராதனை லெவலுக்கு வரவே முடியாது. அப்போ ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் அடுத்தடுத்த கட்டத்தில் வருகிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் சும்மா சோத்திரப்படி திருப்தி ஆயிடக்கூடாது, ஆராதிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை கர்த்தரை தான் பார்க்கும், சூழ்நிலைகளை பார்க்காது. இந்த ஆடல் பாடல் சொல்லும் பொழுது உடனே நமக்கு ஞாபகம் வரும், யார் அது? தாவீது. இல்ல தாவீது. அப்போ தாவீது அதில் எடுக்க டைம் இல்லை, நான் ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு போறேன். தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறது, பெலிஸ்தீனுடைய தேசத்திலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்படி கொண்டு வரப்படும் பொழுது இசை வாசிக்கிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டே இருக்கிறவனுக்கு அடுத்த நிமிஷம் அவனுக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து விடுகிறான். கொஞ்ச நேரம் பெட்டி கொண்டு வரப்படுகிற காரியத்தை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது அவனுடைய இருதயம் நன்றி உணர்ச்சியினால் நிரம்புகிறது. நிரம்பின உடனே அவனுக்கு அந்த பெட்டியின் மேல் இருக்கிற கவனம் போய்விட்டது. தன்னை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த கவனம் போய்விட்டது. தன்னை யார் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பது கவனம் போய்விட்டது. அவனுடைய கவனம் முழுவதும் கர்த்தரையே முழுவதும் நோக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய கவனம் 100% கர்த்தருக்கு நேராய் போன பிறகு அவனால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. உடனே தன்னை மறந்து ஆவிலே நிறைந்து நடனம் பண்ண ஆரம்பித்து விட்டான். அவன் நடனம் பண்ணும் பொழுது எத்தனை பேர் வேடிக்கை பார்க்கிறாங்கன்றது அவனுக்கு தெரியல. அவனுடைய மனைவிக்கு தெரிஞ்சது. அநேக ஸ்திரீகளுக்கு முன்பாக நீ இன்னைக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு ஆடினையே, அவன் மனைவிக்கு தெரிஞ்சது. ஏன் தெரியுமா? அவன் ஆராதனை பண்ணல, அதனால அவளுக்கு தெரியுது. ஆனால் ஆராதிக்கிறவனுக்கு தன்னை சுற்றில யார் பார்க்கிறான்றது ஒண்ணுமே தெரியல. ஆராதிக்கிறவன் உலகத்தை மறந்தவன், ஆராதிக்கிறவன் சூழ்நிலைகளை மறக்கிறவன், ஆராதிக்கிறவன் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்க்கிறவன், ஆராதிக்கிறவன் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறவன். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், சுத்தமான ஆராதனை, சுத்தமான ஸ்தோத்திர பலிகள் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்து காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சுத்தமான ஸ்தோத்திர பலிகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுத்த இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு புறப்பட்டு வருகிற ஸ்தோத்திர பலிகள், சுத்த இருதயத்தோடு புறப்பட்டு வருகிற ஆராதனைகள், அதுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் காணப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை கண்டிப்பா செய்யணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த அனுபவங்கள் கண்டிப்பா இருக்கணும். கர்த்தர் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்குதான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:21 வாசித்து பாருங்கள். ஏசாயா 43:21,
இந்த ஜனத்தை எனக்கென்று
ஏற்படுத்தினேன்,
இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்,
இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப இந்த இடத்தில் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்பின் வார்த்தையை சொல்லுகிறார். இந்த ஜனம், யார் இந்த ஜனம்? கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம், போற வரவங்க கிடையாது, கர்த்தரால் தனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனத்தை கர்த்தர் எனக்கென்று ஏற்படுத்தினார். அவருக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? யாருக்கு? கர்த்தருக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். எதுக்காக கர்த்தருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம்? அவருடைய துதியை சொல்லி வருவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். நீங்க வேதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால் இந்த ஆராதனையின் காரியத்தை குறித்து கர்த்தர் நிறைய விஷயங்களை பேசுகிறார். நேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இதை குறித்து நிறைய பேசும்படி எனக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்தில் தொடர்ந்து இதை குறித்து பல விஷயங்களை கர்த்தர் என்னோடு பேசுவார் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு கர்த்தர் இது குறித்து நிறைய பேசுகின்ற நேரத்தில், நேற்று தினத்தில் என்னை உந்தி தள்ளியிருக்கிறார். நிறைய காரியங்களை சபைக்கு அதை குறித்து சொல்ல வேண்டும் என்று. அதனால் இந்த காரியங்களை வருகிற வாரங்களிலும் இன்னும் அநேக காரியங்களை நான் சொல்லவிருக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ஆராதனையின் காரியம் என்று பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து, இதுதான் தேவ திட்டம். நம்மை குறித்து அவருக்கு எத்தனையோ நோக்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், ஏழை ஜனங்களுக்கு தான தர்மம் பண்ண வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், என்னென்னமோ இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கு முன்னால முதல்ல வந்து நிக்கிறது என்ன தெரியுமா? ஆராதனை. எல்லாத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது ஆராதனை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதுக்கு நான் இன்னும் வேதத்திலிருந்து நிறைய ப்ரூஃப் காட்ட முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் 400 வருஷங்கள் இருந்தார்கள். அந்த 400 வருஷங்கள் அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்ய சித்தமானார். அவர்களுக்கு மொத்தம் 430 வருஷம் அங்கே இருந்தார்கள். அதில் 400 வருஷங்கள் அவர்கள் அடிமை தர வாழ்க்கையில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த 430 வருஷம் மொத்தத்தில் முடிவடைகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வேண்டிய நேரம் வந்தது, அவர்களை விடுதலை செய்ய வேண்டிய நேரம் வந்தது. ஏனென்றால் இதை ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததி 400 வருஷங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் ஏற்கனவே சொன்னார். அப்ப அந்த காலகட்டம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னதுபடி சரியாக அந்த காலம் நிறைவேறுகிற நேரத்தில் கர்த்தர் ரட்சிக்க சித்தமானார். அப்ப அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மோசேயை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மோசேயை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அவனை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைக்கிறார். யாத்திராகம 3 அதிகாரத்தில் வரும் பொழுது மோசே ஒரு நாள் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஓரேவ் என்கிற தேவ பர்வதம் மட்டுமாக அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருகிறான். அப்படி மேய்த்துக் கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு எரிகிற முட்செடி, அந்த எரிகிற முட்செடியை பார்க்கிறான். அது காய்ந்து போகாமல் தீந்து போகாமல் பசுமையா இருந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அதிசய காட்சி கிட்டே போய் பார்க்கிறான். தேவனாகி கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். பேசி, மோசே நீ பக்கத்தில் வராது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்து அவனை தன்னுடைய ஊழியத்தை அழைக்கிறார். இந்த ஜனத்தை விடுதலை செய்யும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் என்றார். ஆனால் மோசே அவன் நீண்ட காலம் அந்த அடிமைத்தனத்தை பார்த்துட்டான். அப்ப அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே அவனுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 80 வருஷத்தை அந்த அடிமைத்தனத்தின் சூழ்நிலைகளை அவன் பார்த்திருக்கிறான். ஏன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு வயசு 80. அப்ப 80 வருஷத்தில் அந்த தேசத்தில் ஜனங்கள் எப்படி அடிமைத்தனத்தில் உபத்திரவப்பட்டார்கள் என்பதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். முதல் 40 வருஷம் தேசத்துக்குள்ளே இருந்தான், அடுத்த 40 வருஷம் தேசத்துக்கு வெளியில இருந்தான். ஆனாலும் கூட அந்த 80 வருஷத்திலே அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேல் ஜனங்களின் உபத்திரவத்தை அவன் நன்கு அறிந்திருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஜனங்களை ஆளுகை செய்த எகிப்தியர்கள் எவ்வளவு பலசாலிகள் என்பது அவனுக்கு தெரியும். பார்வோனுடைய ராணுவம் எவ்வளவு வலிமை உள்ளது என்று அவனுக்கு தெரியும். அப்போ அந்த பார்வோனை எதிர்த்து நின்று ஜெயித்து ஜனங்களை வெளியில கொண்டு வர்றது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப கர்த்தரிடத்தில் அவன் நம்பிக்கை வைக்கவே இல்லை. நான் உன்னை கொண்டு விடுதலை செய்ய போறேன், என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய நான் விடுதலை செய்ய போறேன், அதுக்காக நீ வான்னு கர்த்தர் கூப்பிடுறார். ஆனால் மோசையால் அதை நம்பவும் முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அதற்கு தன்னை அர்ப்பணிக்கவும் அவனுக்கு முடியல. என பார்வோனின் ராணுவத்தையும் பலத்தையும் அவன் அறிந்திருக்கிறவன். அதை எதிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆகினாலே இந்த மோசே பயந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அடையாளங்களை கொடுக்கிறார். கடைசியில் அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் சொல்றாரு பாருங்க. அவர்களை நீ விடுதலை செய்வாய் என்பதற்கு அவனுக்கு ஒரு அழகான அடையாளம் சொல்றார். யாத்திராகமும் 3:12 வாசிக்கலாம்.
அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம்,
என்றார். என்ன அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னால கர்த்தர் அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் சொல்லி பார்க்கிற, அவன் கன்வின்ஸ் ஆகல. அப்ப கர்த்தர் என்ன செய்தார், உனக்கு ஒரு அடையாளம் காட்டுறேன். என்ன அடையாளம்? நான் தான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் தான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு ஒரு அடையாளம். நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்து இந்த மலையின் மேல் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். இந்த ஆராதனை தான் நான் உன்னை விடுதலை செய்ய போறேன்றது அடையாளம் என்ற. அப்ப விடுதலைக்கு அடையாளம் என்ன? ஆராதனை. ரட்சிப்புக்கு அடையாளம் என்ன? ஆராதனை. விடுதலையின் அடையாளத்தை கர்த்தர் ஆராதனையில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள், பார்வோனாகிய பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள் என்றால் அதுக்கு என்ன அடையாளம்? ஆராதனை அடையாளம். ஆமென். அதான் சொன்னேன், ஸ்தோத்திரம் பண்றது சாதாரண கிறிஸ்தவங்க பண்ண முடியும், ஆனால் ஆராதனை செய்யறது விடுவிக்கப்பட்டவங்க மட்டும்தான் செய்ய முடியும், எல்லா கிறிஸ்தவங்களும் செய்ய முடியாது. ஆமேன். ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் ஆராதனை செய்ய முடியும். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதுதான் அடையாளம், நீங்கள் விடுதலை செய்வீர்கள், செய்யப்படுவீர்கள் என்பதற்கு இந்த ஆராதனையை தான் அடையாளம் வைக்கிறேன். பின்பு கர்த்தர் அந்த மோசேக்கு இன்னும் சில காரியங்களை சொல்லி அவனை தெளிவுபடுத்தி அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறார். கன்வின்ஸ் பண்ணி அவனை ஊழியத்துக்கு பலவந்தப்படுத்தி இழுத்துட்டு வந்துடுறார். இழுத்துட்டு வந்த பிறகு பின்பு அவனை பார்வோனுக்கு நேராக கர்த்தர் திரும்ப திரும்ப அனுப்புகிறார். திரும்ப திரும்ப அனுப்பி அந்த ஜனத்தை விடுதலை செய்யும்படியாக இவனை போய் பேச சொல்லுகிறார். இவனை கொண்டு அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தாமே தன்னுடைய வல்லமை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த எகிப்திய ஜனங்களுக்கு முன்பாக விரோதமாக தன்னுடைய வல்லமை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். இப்படி கர்த்தர் செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கொன்றும் அங்கொன்றுமாய் திரும்ப 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 ஏன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் என்பதை திரும்ப 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 சொல்லிட்டே வரார். இப்ப அந்த வசனங்களை அந்த ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், கவனிச்சுக்கோங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் முதலாவது 8:11 வாசிக்கலாம். 8:11.
கவலைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம்
வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
பாருங்க, இங்க ஆரம்பிக்கிறார், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவங்களுக்கு கொடுத்த மெசேஜ் இதுதான். பார்வோன் கிட்ட போய் சொல்ல வேண்டிய மெசேஜ், இந்த ஜனங்களை நீ அனுப்பணும். ஏன் தெரியுமா? எனக்கு ஆராதனை செய்ய. அப்போ எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. 8:11 முதல் வசனம் படிச்சோமா, இப்ப 20 வாசிங்க. 20:21 வாசிப்போம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும்.
போதும், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. திருப்பி சொல்ற, முதல்ல அனுப்பிவிடுனாரு, இப்ப என்ன சொல்றாரு? போகவிடு. அப்படி செய்யலன்னா உன் தேசத்துல எல்லார் வீட்லயும் வண்டுகள் வந்து நிறையுனர். அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் அதுல தீவிரமா இருப்பாரானால், அதுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களை கர்த்தர் நியாயத்திற்கு ரெடியா இருக்கிறார். ஆராதனை செய்கிறதற்கு குறுக்கே நிற்கிறவங்களை கர்த்தர் நியாயத்திற்கு ரெடியா இருக்கிறார். அதனால்தான் தாவீது நடனமணி ஆராதிச்சான். அவன் மனைவியாகிய மீகாள் அதை நிந்தித்து அதை குறித்து கேவலமாய் பேசும் பொழுது அன்று முதல் அவள் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து போட்டான், நியாயம் தீர்த்துட்டார். மனைவி என்றும் பார்க்காமல் கர்த்தர் நியாயம் தீர்த்தார். அப்போ ஆராதனை குறித்து கர்த்தருக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்கிறது. அதற்கு விரோதமாய் என்ன காரியம் வந்தாலும் கர்த்தர் அதை ஃபேஸ் பண்ணதுக்கு அவரடியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆராதனை குறித்து கர்த்தருக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்குமானால், ஆராதனை செய்கிறவர்களை குறித்தும் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை செய்கிறவர்கள் மேல் கர்த்தருக்கு அவ்வளவு நேச வைராக்கியம் இருக்கிறது. அப்ப அந்த வைராக்கியம் உள்ள ஆண்டவர் ஆராதனை செய்கிறவர் மேல் இருக்கிறார். என்ன தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம், 9:1 வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு.
திருப்பி சொல்றார், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. 13 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ அதிகாலமே எழுந்திருந்து போய்
பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
எப்போ? விடிய காலையில போய் நின்று சொல்லுங்கிறார். தூங்கி முழிச்ச உடனே அவனுக்கு இதான் செய்தி. பார்வோனுக்கு தூங்கி எழுந்துச்சோன்னு விடிய காலையில மோசே வந்து வீட்டு வாசல் நிப்பான். என்ன சொல்லுவான்? எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடும் கர்த்தர் சொல்றார். பாருங்க, காலையிலேயே பெட்லயே வந்து கர்த்தர் பிடிக்கிறார். அனுப்புறியா இல்லையா? இன்னைக்கு அனுப்புறியா இல்லையா? அப்ப பாருங்க, கர்த்தர் விட மாட்டேங்கிறாரு. அதிகாலையிலேயே போங்கிறார். டைம் எல்லாம் சொல்லி அனுப்புறாரு. முதல்ல மத்தியானத்துல மத்த நேரத்தில் சொல்லியாச்சு. காலையில தான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையிலேயே போய் அவன்கிட்ட சொல்லு, அனுப்ப சொல்லு. அது மட்டும் விட்டாரா பாருங்க. அதுக்கு பாருங்க, 9:13 படிச்சோமா, 10:3 படிங்க.
அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாது இருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு.
எதுவரைக்கும் நீ இருதயத்தை கடினப்படுத்தி நீ தடை பண்ணிட்டு இருப்ப? எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. அன்னைக்கு பார்வோனை கர்த்தர் மிரட்டிட்டே இருந்தார். அதிகாலையில போய் மிரட்ட வச்சார். எதுவரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை விரட்டிட்டே இருந்தார். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு பார்வன் வெளியில இல்லாம இருக்கலாம், பார்வன் சில நேரத்தில் உள்ளே இருப்பான். நல்லா கவனிச்சுங்க. சில நேரத்தில் அன்னைக்கு பார்வன் வெளியில இருந்தான் தடை பண்ணிட்டு, இன்னைக்கு சிலருக்கு பார்வன் எங்க இருப்பான்? உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆராதனை செய்யறதுக்கு வாயவே திறக்க விட மாட்டான். சோத்திரமே பண்ண விட மாட்டான். பாட்டே பாட விட மாட்டான். பார்வன் உள்ளேயே உட்கார்ந்து தடை பண்ணிட்டு இருப்பான். கர்த்தர் சொல்றாரு, ஏ பார்வோனே, உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற பார்வோனே, உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே, கர்த்தரை துதிக்காதபடி உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே, கர்த்தரை சோதரிக்காதபடி உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே, கர்த்தரை பாட்டு பாடாதபடி உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வாய் அடக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதே. வெளியவா பார்வோனே என்கிறார் கர்த்தர். பார்வோனின் கடின இருதயத்தை கர்த்தர் எச்சரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், பார்வோனை உள்ள வச்சிட்டு இருக்க கூடாது. ஆராதனை தடை செய்கிற பார்வோன், நமக்குள்ள கடின இருதயம் ஆகிய பார்வோன் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றார், எதுவரைக்கும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்பாய், கர்த்தரை துதிக்காதபடி எதுவரைக்கும் உன் இருதயத்தை கடினப்படுத்துவ, கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடி எதுவரைக்கும் நீ அமைதியாயிருப்ப, கர்த்தரை பாடாதபடிக்கு எதுவரைக்கும் உன் இருதயத்தை அடக்கி கொண்டிருப்ப, அந்த பார்வோனை கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனால் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்றேன், உங்களுக்குள் பார்வன் இருந்தால் அந்த பார்வனை இன்னைக்கு வெளியேத்துங்க, அந்த கடின இருதயத்தை வெளியில துரத்துங்க. வாயை விட்டு ஸ்துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி, வெக்கத்தை விட்டு எல்லாத்தையும் மறந்து வாயை விட்டு துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடுங்க, மகிமைப்படுத்துங்க, கொண்டாடுங்க. உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை, அதுதான் ஆராதனை. தேவ சமூகத்திலே அது கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார், நேசிக்கிறார். ஆராதனையை கர்த்தர் நேசிக்கிறார் என்றால் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் ரொம்பவே நேசிக்கிறார். ஆமென். அதான் உண்மை. ஆராதனை செய்யறவங்க கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். நீங்க பைபிளை நீங்க நல்லா படிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஆராதனை செய்தவங்களா இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் அமோகமா ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறார். அவங்களுக்கு விரோதமாய் வந்தவங்களை எல்லாத்தையும் கர்த்தர் கடுமையாய் நியாயம் தீர்த்திருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாய் வந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் தகர்த்தெறிந்திருக்கிறார். அவர்களுக்காக கர்த்தர் என்றைக்கும் அவர்கள் பட்சத்தில் நின்றிருக்கிறார். இது வேதத்தின் சரித்திரம், உண்மை. இன்றைக்கும் அதுதான் உண்மை. ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு மிக 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 பிரியமானவர்கள். அவர்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தியே தீருவார். ஆமென். என கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள், அவர்களை கர்த்தர் கண்டிப்பாய் மகிமைப்படுத்தியே தீருவார். அப்போ இன்றைக்கு இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது இந்த ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆராதனை இல்லாம நம்ம வாழ்க்கையில விருத்தி என்பது இல்லை. இந்த ஆராதனை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில மகிமை என்பது இல்லை. அதனால்தான் நம்முடைய சபையில நான் ஆராதனை குறைக்கிறதே கிடையாது. 1 hour கண்டிப்பா நின்று ஆராதனை செய்யணும். தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை துதிச்சு ஆராதனை செய்யணும். இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமானது. அதனால்தான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சும்மா கால் மண்ணு பண்ணிட்டு போறது ரொம்ப ஈஸி இல்லை. மிக 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 முக்கியம். அதுக்கு முழு கவனத்தையும் அதுக்கு செலுத்தி, அதுக்கு என்னுடைய இருதயத்தை டோட்டலா அதுக்கு சரண்டர் பண்ணி நடத்திட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய காரியம், சாதாரண விஷயம் கிடையாது. அதுல உண்மையாய் நேர்மையாய் மன உத்தமத்தோடு முழு இருதயத்தையும் அதுல செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அது கர்த்தருடைய காரியம், அவருக்கு பிரியமான விஷயம். அதுல கேஷுவலா இருக்க முடியாது, அதுல ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியாது. அதுல நிச்சயமாகவே நம்முடைய முழுவதும் நம்மை அதுல ஊற்றிவிட வேண்டும். அதான் முக்கியம். அதனால நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே இந்த சர்வீஸ்ல நடக்கிற காரியங்கள் ஒரு முன்னோடியாய் ஒரு பேட்டர்னா வச்சுக்கோங்க, வைத்துக்கொண்டு மற்ற நேரத்திலும் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறதற்கு முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். அப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறதை டெஃபினட்டா உங்க வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இப்போ இந்த ஆராதனை சோத்திரம் என்று சொல்லும் பொழுது, இதை சில நேரத்தில் நினைக்கலாம், இது ஏன் கர்த்தர் இதை இவ்வளவு சொல்றாரு, என்ன துதி, என்ன சோதரம் பண்ணு, என்ன துதி, என்ன ஆராதனை செய்யு இப்படின்னு சொல்றாரு, இது என்னது? ஒரு முறை ஒரு வயசான ஒரு விசுவாசியர், ரொம்ப என்னோட ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப வருஷம் இருந்தவர், அவரோட நான் பேசிட்டு இருந்தோம் ஒரு நாள். அப்போ அவர் ஒரு நாள் என்ன பார்த்து சொன்னார், பிரதர், இந்த கர்த்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயநலமானவராக இருக்கிறாரு அப்படின்னார். அவருக்கு நான் தான் அப்படின்ற கர்வம் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு அப்படின்னார். என்ன ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, பாருங்க பைபிள்ல பாருங்க, சோத்திரம் பண்ணு, துதி, நன்றி செலுத்து, என்னை இல்லாமல் வேறு தேவன் இல்லைங்கிறாரு, சோத்திரம் பண்ணுங்கிறாரு, துதிங்கிறாரு, விழுத ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதிங்கன்றாரு. எல்லாம் பார்த்தா துதிய சோத்திரம் பண்ணி என்ன மகிமைப்படுத்து, என்ன மகிமைப்படுத்து, என்ன மகிமைப்படுத்துங்கிறாரு. இது என்னது? இது கர்த்தருக்கு நான் தான், என்னை விட்டா ஒரு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு கர்வம், அவருக்கு ஆணவம் அவர் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் நினைச்சு பார்த்தா அப்படிதான், அவர் விசுவாசி தான், அவர் சொல்றது விசுவாசி தான். அப்படி அவருக்கெல்லாம் எண்ணம் இருக்குது. நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படிதான் எண்ணம் இருக்குது அப்படின்னாரு. எனக்கு என்னடா, அது ஒரு விசுவாசியா இருந்துட்டு என்ன பேசுறேன்னே அவருக்கு தெரியல. நல்லா கவனிங்க. ஏன்னாக்க அவருக்கு ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு கிடையாது, புரியுதா? அப்ப என்ன சோத்திரம் பண்ணு, என்ன சோத்திரம் பண்ணணும்னா லிட்டரா பாக்குறாரு. இப்ப யாரா நான் வந்து நின்றுட்டு எல்லாரும் என்னை கனம் பண்ணுங்கள், என்னை கனம் பண்ணுங்கள், என்னை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்ன சும்மா என்ன கனம் பண்ணு, என்ன கனம் பண்ணுன்னு மரியாதை கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கிறானே. அப்படின்னு சொல்லுவோம். இல்ல உலகத்தில் அப்படி ஒருத்தர் செஞ்சா என்ன கனம் பண்ணு, என்ன கனம் பண்ணு, என்ன எல்லாம் புகழுங்கள் அப்படின்னு அரசியல்வாதிக்கு நமக்கு சம வித்தியாசம் எல்லாம் போயிடும். அவங்க தான் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள ஒரு கூட்டத்தை கூட்டி அது நமக்கு வேண்டாத விஷயம் விடுங்க. அவ பார்க்கும் பொழுது இப்படி பார்த்து அந்த மாதிரி தான் தோணும். அப்போ என்ன கனம் பண்ணு, என்ன கனம் பண்ணுன்றதை பார்க்கும் பொழுது மரியாதையை கேட்டு பிடுங்கி வாங்குற மாதிரி தோணுது. அப்ப இது கர்த்தர் அப்படிதான் செய்கிறாரா, அதன் உள்நோக்கம் என்ன, ஏன் வேதம் திரும்ப திரும்ப ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுகிறது, ஏன் கர்த்தரே தன் வாயினால் ஏன் ஆராதனை பண்ணு, ஆராதனை பண்ணு, எனக்கு ஆராதனை செய், என்னை துதி, என்ன ஸ்தோத்திரம் பண்ணுன்னு ஏன் தன் வாயினாலேயே கர்த்தர் கேட்டுட்டே இருக்கிறாரு. காரணம் என்ன, ஆராதனை என்பதின் நோக்கம் என்ன, ஸ்தோத்திரம் பண்ணுவதின் நோக்கம் என்ன, அந்த ரியல் கான்செப்டை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம கர்த்தரால் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தாம இருக்க முடியாது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த காலையில் இங்க இருக்கிறோம், வெளியிலே சூரிய வெளிச்சம் இருக்கிறது, அந்த சூரிய வெளிச்சத்தில் நம்ம இருக்கிறோம், காற்று வீசுகிறது, அந்த காற்றை சுவாசிக்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:45 சொல்லுகிறது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ சூரியன் உதிக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த சூரிய வெளிச்சம் கிடைக்குது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அந்த சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது. கர்த்தர் காற்றை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அனுப்புகிறதான அந்த காற்று தேவ பிள்ளைகளும் சுவாசிக்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவர்களும் அந்த காற்றை சுவாசிக்கிறாங்க. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் தாமே சுவாச காற்றை அனுப்புகிறார். நல்லோருக்கும் தீயோருக்கும் சூரியனை கொடுக்கிறார், நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை கொடுக்கிறார். எல்லாத்தையும் அவர் பாகுபாடு இல்லாமல் செய்கிறார். இதிலே மனுஷர்களில் மூன்று வகைப்படும், இந்த இயற்கையை எடுத்துட்டீங்கன்னா இதில் மனுஷர்களில் மூன்று வகைப்படும். ஒரு கூட்டம் என்ன செய்யும், அட போப்பா காலையில் ஆச்சுன்னா கிழக்கில் சூரிய உதிக்குது, சாயங்காலம் ஆச்சுன்னா மேற்கில் மறையுது, இது இயற்கை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு கூட்டம் இப்படி இருக்குது, என்ன செய்யுது, காலையில் ஆச்சுன்னா சூரியன் கிழக்கை உதிக்குது, மாலையில் ஆச்சுன்னா மேற்க மறையுது, இயற்கைப்பா பூமி சுத்துது, சூரியன் அதனால் மேலே வர்ற மாதிரி வந்து கீழே போகிற மாதிரி போகுது, நமக்கு அப்படி தெரியுது, இது இயற்கை, இது சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸையோ அல்லது நேச்சரையோ பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இயற்கை. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கும், காலையில் சூரிய உதிக்கும்போது ஓடி போய் கும்பிடு போட்டுட்டு இருக்கும், இது இன்னொரு கூட்டம். ரெண்டாவது கூட்டம் இல்லை, இது இன்னொரு கூட்டம், இது அதையே தெய்வமாக்கிடுச்சு, இது இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்குது, இது இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்குது, இது என்ன செய்யுது, அதை போய் கும்பிட்டு போட்டு நிற்கும், ஓ சூரிய பகவானேன்னு. அப்போ பார்க்கும்போது அது அடுத்த கூட்டம். இது இந்த ரெண்டு கூட்டம் உண்மையிலே சொல்றேன் உருப்படி இல்லாத கூட்டம். மூணாவது கூட்டம் தான் விசுவாசிகளின் கூட்டம். இந்த கூட்டம் என்ன சொல்லணும் தெரியுமா, என் தேவனாகிய கர்த்தர் சூரியனை உதிக்க பண்ணினார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர், சயின்ஸ் தெரியாது கிடையாது, நமக்கும் சயின்ஸ் தெரியும், என் தேவனாகிய கர்த்தர் பூமியை சுழல பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் பூமியை சுழல பண்ணுகிறார், அந்த பூமி சுழற்சியினாலதான் சூரியன் இப்படி உதிக்கிறது போல தெரிந்து அப்படி வருது. அது நம்ம சயின்ஸையும் மறுக்கல, அதே நேரத்தில் அந்த சயின்ஸுக்கு உள்ள இருக்கிற ஆண்டவரையும் மறுதளிக்கல. ஆமேன். ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ மூணு கூட்டம், ஒன்று அது சாதாரணமாக ஈஸியாக டேக் இட் ஈஸின்னு போயிடுது, இன்னொரு கூட்டம் அதையே தெய்வமாக்கிடுது. ஆனால் உண்மையான ஒரு தேவ பிள்ளையின் காரியம் என்ன, அது என்னன்றதை சரியாய் அக்செப்ட் பண்ணி அதை அக்னாலஜ் பண்ணுறோம், அவருடைய கிரியைகளை அங்கீகரிக்கின்றோம். ஆமேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இது என் ஆண்டவருடைய கிரியை, இங்கே காற்று வீசுது, இது என் ஆண்டவருடைய பண்டக சாலையிலிருந்து புறப்பட்டு வருகிறது, இங்கே சூரிய வெளிச்சம் வருகிறது, இது ஆண்டவர் சிருஷ்டித்த சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது, இங்கே மழை பெய்கிறது, என் ஆண்டவர் படைத்த மேகத்திலிருந்து மழை பொழிகிறது. அப்போ இந்த காரியத்தை மூன்று பேர் மூன்று விதமாக எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தன் அதை சாதாரணமாக நினைச்சு சாதாரணமாக அதை பற்றி கேர் பண்ணாமல் விட்டுட்டான். இன்னொருவன் படைத்தவரை விட்டு விட்டு படைப்பை தொழுது கொள்ளுகிறான். இது ரொம்ப எரிச்சல் மூட்டுகிற காரியம், இது புரியுதா, எரிச்சல் மூட்டுகிற காரியம் இது. படைத்தவரை விட்டு விட்டு படைக்கப்பட்டதை போய் தொழுது கொண்டிருக்கிறது எரிச்சல் ஊட்டக்கூட காரியம். ஆனா மூணாவது சரியா செய்யறம் பாருங்க, ஆண்டவரே இந்த சூரியனை நீர்தான் உதிக்க பண்ணினீர் என்று சொல்லி சரியான வார்த்தையை சரியானபடி சொல்லுகிறவர்கள்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமேன். இப்ப சொல்லுங்க, இது சரியான நடந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது வந்து பெருசா புகழ்றதா? இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறீங்க, நீங்க எனக்கு அந்த 100 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒருத்தர் கொடுக்கறீங்க, அவங்க சொல்றாங்க நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுத்து எனக்கு கரெக்டான சரியான நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பெரிய பெருமைக்கு என்ன இருக்குது? கொடுத்தோம், வாங்கினாங்க, உண்மையை ஒத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். வாங்கிட்டு நீ எங்க கொடுத்தனு கேட்டா நமக்கு எரிச்சல் வரும். நம்ம கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தனு போய் புகழ்ந்தா எரிச்சல் வரும். வாங்கிட்டு நீ கொடுக்கலாம், இன்னொருத்த கொடுக்க போறான், இது இயற்கை அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. நீ கொடுக்கலாம், வேற கொடுக்க போறான்னு நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்ம கிட்ட பேசினா அது எரிச்சல் வரும். இல்ல வாங்கிட்டு இன்னொருத்த போய் புகழ்ந்தா அதுவும் எரிச்சல் வரும். பூமியில ரெண்டு கூட்டம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குது. கர்த்தர்கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தர் புகழ்ந்துட்டு இருக்குது, இன்னொரு இடத்துல போய் என்ன செய்த இயற்கைன்னு சொல்லி அவரை எரிச்சல் மூட்டிட்டு இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைதான் சரியானபடி தேவ சமூகத்தில் இருந்து நீங்க தான் கொடுத்தீங்கன்ற உண்மையை அவருக்கு சொல்றோம். இதுல என்ன பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் ஸ்தோத்திரம் பண்றது, வேற ஒன்னும் கிடையாது. நீங்க செஞ்சீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப இந்த காரியத்தில் வந்து பார்க்கும்போது இதுல கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை தேடுகிறவராகவோ அல்லது கர்த்தர் ஒரு சுயநலக்காரராகவோ அவர் பெருமையை நாடி தேடி மனுஷனுடன் பிடுங்கி எடுக்கிறவராகவோ நினைக்கிறது பைத்தியகாரத்தனம். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், அது ஒரு மூடத்தனமான எண்ணம். உண்மை என்ன? அவர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். இப்போ 100 ரூபாய் நீங்க ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க தான் கொடுத்தீங்க, தகுந்த நேரத்தில் கொடுத்து நீங்க அதை ஹெல்ப் பண்ணீங்கன்னு அவங்க உங்களை பார்த்து சொல்றதுக்கு நீங்க பாத்திரராய் இருக்கிறீங்க. நீங்க பாத்திரர், ஏன்னா நீங்க அந்த தகுந்த நேரத்தில் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால அந்த நன்றியை அவர்கள் சொல்லுவதற்கு நீங்கள் பாத்திரர். இதுல வந்து பெரிய புகழ்ச்சிக்கு பெரிய காரியம் கிடையாது. சரியான ஹெல்ப் சரியான நேரத்தில் செஞ்சதுனால நீங்கள் பாத்திரர். அதே போலதான் கர்த்தர் செய்கிறார், அதை செய்ததை நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்றதுல அவர் பாத்திரர், அதை பெற்றுக்கொள்ள பாத்திரர். அப்ப நம்ம வந்து துதிக்கிறது எக்ஸ்ட்ராடினரி விஷயம் கிடையாது, இயற்கையா இருக்கிற விஷயத்தை, உண்மை சம்பவத்தை, உண்மையை அவருக்கு சொல்றோம், அவ்வளவுதான் சோத்திரம் பண்றது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் சோத்திரம் என்பது நமக்கு சாதாரண விஷயம் ஆயிடும். அல்லேலூயா. அது நமக்கு அது ஒரு பெரிய சாதனையா தெரியாது, அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு இயற்கையான விஷயம் ஆயிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் செய்த கிரியைகளை நீங்க அங்கீகரிக்கிறீர்கள் என்ற அர்த்தமே தவிர இதுல வேற ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது. அதான் ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்தோத்திரத்தோட டெபினேஷன் இதுதான். இப்ப ஆராதனைனா என்ன அதை உங்களுக்கு சொல்றேன். ஆராதனை என்னன்னு மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். ஏன் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்? இப்ப இந்த ஆராதனை வந்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதுல நிறைய மேட்டர் இருக்குது, நான் எல்லாத்தையும் இப்ப பேச முடியாது. இதை உங்களுக்கு நான் ஜஸ்ட் அப்படியே டச் பண்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:9-10 வாசிக்கலாம். மத்தேயு 4:9-10.
நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். ஆராதிக்கப்படுகிறவருக்கு முன்பாக வந்து நின்றுட்டு அவனை ஆராதிக்க சொல்றான். நீர் என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் உனக்கு நான் தரேன்றான். அப்போ இந்த சாத்தான் பாருங்க, இவன் எல்லாத்தையும் படைத்தவன் அல்ல, படைத்தவர் கொடுக்கிறான்னா அதுக்கு நியாயம். இவன் அபகரித்து ஏமாத்தி பிடிங்கி வச்சிருக்கிறவன். ஆதாம் கிட்ட தான் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு சகலத்தையும் பூமி அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனா ஆதாம் கிட்ட ஏமாத்தி பிடுங்கி வச்சுக்கிட்டு படைத்தவருக்கே இவர் ரிட்டர்ன் பண்றான். அது பேரம் பேசி, நீ என்னை ஆராதிச்சா உங்களுக்கு கொடுக்கிற. பாருங்க, ஆதாமுக்கு கொடுத்தவரே இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் உண்டாக்குனவர், சகலத்தையும் சிருஷ்டிக்கும் போது அவர் கூட இருந்தவர். இயேசு கிறிஸ்து உண்டாக்கி ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. அவங்கிட்ட ஏமாத்தி பிடுங்கி படைத்தவருக்கு ரிட்டர்ன் பண்றான், அவர்கிட்ட பேரம் பேசி ரிட்டர்ன் பண்றான். நீ என்னை பணிந்து கொள்கிறீரா உமக்கு தர. படைத்தவருக்கே இவர் என்ன செய்யறார்? வேற பேசி கொடுக்கறது பேசுறார். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. இருந்து என்ன தெரியுது? இவனுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாயிலும் தன்னை ஆராதிக்கணும். எல்லாரும் அவன் விழுந்து போனதன் காரணமே அதுதான். சாத்தான் விழுந்து போன காரணமே அதுதான். தேவ தூதர்கள், கோடான கோடி தூதர்கள், அதில் பெருங்கூட்டம், அந்த கூட்டத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பெருங்கூட்ட தூதர்கள் தன்னை ஆராதிக்கணும் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்தது போதுதான் அவன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டு பூமியில வந்த பிறகு சும்மா இருக்கிறானா? இங்கே வந்த பிறகு பார்க்க இயேசு கிறிஸ்துவையே தன்னை ஆராதிக்கிறதுக்கு கேட்கிறான். இரனை சாஷ்டாகமாய் விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் தரேன். அப்ப இயேசு கிறிஸ்து அழகா சொல்றார், அப்பாலபோ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆராதனை ஏன் நம்ம செய்யணும்னா, சாத்தான் ஆராதனைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். மனுஷனுடைய ஆராதனைக்காக சாத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். மனுஷன் தன்னை வணங்க மாட்டானா, மனுஷன் தன்னை பணிந்து கொள்ள மாட்டானா என்று சொல்லி மனுஷனுடைய ஆராதனைக்காக பிசாசு ஏங்கிக் கொண்டிருக்கிறான். பூமியில தள்ளப்பட்டதில் இருந்து அவன் மனுஷனுடைய ஆராதனைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அதில் அவன் இயேசு கிறிஸ்துவையே விட்டு வைக்கிற, அவர் மனுஷனாய் வந்து நிற்கும் போது அவரை ஆராதிக்கிறதுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இது என்ன தெரிகிறது? இந்த உலகத்தில் மனுஷர்கள் எல்லாரும் அவனை ஆராதிக்க அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். பெருங்கூட்ட ஜனத்தை தனக்கு ஆராதனை செய்யும்படி வச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அதுக்கு எதிர்த்துதான் நிற்கும். ஆமேன். உலகமே பெருங்கூட்டமே அவனுக்கு ஆராதனை செய்து, ஆனால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தனியா நிற்கும். பாபிலோன் தேசத்திலே நேபுகாத்நேச்சார் 60 முழ சிலையை நிறுத்தி வைத்தான் வனாந்திரத்திலே. சகல தேசத்தான தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்றான். ஆனால் 3 பேர் மட்டும் நின்னாங்க. யார் அவங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள். 3 பேர் மட்டும் நின்னாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் மட்டும் நின்னாங்க. தேசமே பணிந்தாலும், சாத்தானை ஆராதனை செய்தாலும் நான் ஆராதிக்க மாட்டேன். அப்போ பிசாசு தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் துடிக்கிறான், ஜனங்களை இழுக்கிறான். அப்போ ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்னைக்குமே சொல்ற அதுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பாலவோ சாத்தானே, இயேசு கிறிஸ்துவை போல எதிர்த்து நிற்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல சொல்ல வேண்டும், அவர் என்னை தப்புவிக்க, இந்த அக்னி ஜுவாலைக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை. அப்போ இந்த வைராக்கியம், இந்த நேச வைராக்கியம், பிசாசு நான் வணங்குறதில்லை என்ற நேச வைராக்கியம் யாருக்கு தெரியுமா வரும்? உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வருமே தவிர மற்றவங்களுக்கு வராது. காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. பிசாசை ஆராதிக்கிற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், பிசாசை ஆராதிக்கிறதுனா இப்ப எனக்கு முன்னால் ஒரு சிலையை வச்சு நான் போய் வணங்கிடுவேனா, நான் வணங்க மாட்டேனே அப்படி நீங்க சாதிக்கலாம். நானும் அப்படிலாம் வணங்க மாட்டேன், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஆராதனைன்றது என்ன தெரியுமா? ஒரு சிலையை நிறுத்தி வணங்குறது தான் ஆராதனை கிடையாது. பிசாசுடைய எந்த கட்டளைக்கு நாம கீழ்ப்பிடிஞ்சாலும் அது ஆராதனை தான். இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பிசாசு வந்து நிற்கிறான், சோதனைக்காரர் வந்து முதல் சோதனை என்ன செய்யறான்? இந்த கல்லுகளை அப்பமாக்கும். இரண்டாவது சோதனை, நீ மேலிருந்து தாழ குதியும், தேவதூதர்கள் வந்து உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போறார்களா பார்க்கலாம். ஏன் நான் கேட்கிறேன், இந்த ரெண்டு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்யல, ஏன் செய்ய முடியாதா? கல் அப்பமாக மாத்தவருக்கு முடியாதா? முடியும். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தான் தன் முதல் அற்புதத்தை செய்தார். அவருக்கு ஒரு கல்லை அப்பமாய் மாத்துறது அற்பகாரியம், முடியும். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அப்படியே ஸ்பாட்ல மறைஞ்சிருக்கிறார் பல இடத்துல, தெரியுமா? நீங்க பைபிள் நல்லா கவனிச்சு பாரு, அப்புறம் பாருங்க. மறைஞ்சிருக்கிறார் அப்படியே ஸ்பாட்லயே. இப்படி செய்கிறவருக்கு மேலிருந்து குதிச்சு ஒன்னாகாம அப்படி இருக்க முடியாது. தேவ தூதர்கள் அவர்களுடைய கூட்டம் 12 லேகியோனுக்கு அதிகமாக தூதர்கள் வருவாங்க. 72,000 தூதர்களை பிதா எனக்காக அனுப்பி வைப்பார். எப்போ? அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால. அப்ப ஒரு தூதன் வந்து அவருடைய பாதத்தை பிடிக்கிறதுக்கு வைக்க மாட்டாரு. முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து ரெண்டுமே செய்யல. வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டும் நாங்க இல்லையா? யாரு? பிசாசு கூட்டம், அவங்க எல்லாம் வேதப்பாறுகள். இவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க, வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டும் நாங்க. காட்டினாரா? ஏன் காட்ட முடியாது அவருக்கு? முடியும். வானத்தில் அதை அடையாளத்தை அவரால் செய்ய முடியும். அவருக்கு இயற்கை கட்டுப்பட்டது. ஒரு புயலை வர வச்சு டக்கு நிக்க வச்சு வானத்தில் அடையாளத்தை காமிச்சிருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம், அவன் செய்யல. இதுல என்ன தெரிகிறது என்றால், சாத்தானுடைய எந்த ஒரு கட்டளைக்கும் அவர் அடிபணியவில்லை. முடியும், செய்ய நினைச்சா முடியும், ஆனால் அவர் அதற்கு உடன்படவில்லை. அப்போ பிசாசை ஆராதிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நான் ஸ்டாப்பா உங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறான் மைண்ட்ல, இப்படி செய்யே, இப்படி செய்யே, தப்பான காரியத்தை சொல்றான், இப்படி செய்யே, இப்படி செய்யே, இப்படி செய்யே, கமெண்ட் பண்ணிட்டே இருப்பான். நல்ல காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க, ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், உடனே அடுத்த கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பான், வேண்டாம் பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத, படுத்து தூங்கிடு, கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். ரிவர்ஸ் கொடுத்துட்டு இருப்பான், பாசிட்டிவா கொடுத்துட்டு இருப்பான், மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருப்பான். நீங்க நல்லதை செய்ய நினைக்கும் பொழுது வேண்டாம் 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 கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான், மோசமானதை செய்யறதுக்கு செய்ய 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 தூண்டிட்டே இருப்பான். இதுதான் பிசாசுடைய கமெண்ட். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நான் ஸ்டாப்பா 24 மணி நேரமும் உங்கள் காதல ஒழிச்சுட்டே இருக்கும். தப்பான காரியத்தை செய்வதற்கும் சரியான காரியத்தை செய்யாதபடிக்கும் உங்களுக்கு அவன் கட்டளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். அவன் சொல்லுகிற கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்றால் நீங்கள் தான் பிசாசை ஆராதிக்கிறவர் என்ற லிஸ்ட்ல போயிடுவீங்க. புரியுதா? நம்ம அந்த பிசாசை ஆராதிக்கிற லிஸ்ட்ல போய் மாட்டிக்கும். அப்போ பிசாசை ஆராதிக்கிறதுனா சாத்தான் ஆராதனைக்கு இயங்குகிறான். அவனை ஆராதிக்கிறதுன்னா ஒரு சிலையை வணங்குறது கிடையாது, அவனுடைய கமாண்டுக்கு கீழ்ப்படுகிறது ஆராதனை செய்யறது. புரியுதா உங்களுக்கு? சிலையை வணங்குறத நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் அவனுடைய கமாண்டுக்கு கீழ்ப்படிவோம். அதுதான் பிசாசை வணங்குகிற காரியம். அப்பதான் இயேசு கிறிஸ்துவுக்கு 2 தடவை அவன் ஆராதனை செய்ய சொன்னான். எப்படி? கல் அப்பமாக்கி இருந்தானா அவர், பிசாசு ஆராதனை செஞ்சிட்டார் அர்த்தம், சாத்தான் ஆராதனை செஞ்சிட்டார் அர்த்தம், மேலிருந்து குறிச்சு காமிச்சிருந்தார்னா சாத்தான் அவர் ஆராதனை செஞ்சிட்டார் அர்த்தம். ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால மூணாவது ஓப்பனாவே கேட்டான், நீ நினை பணிந்து கொள், அப்ப நான் எல்லாத்தையும் நான் தரேன்னா. அப்பதான் சொல்ல, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்போ தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சாத்தான் ஆராதனைக்கு இயங்குகிறவன், ஆகையால் நான் அந்த சாத்தானுக்கு என் வாழ்க்கையில் ஆராதனை கொடுக்க மாட்டேன், ஆராதனைக்கு உரியவராய் இருக்கிறேன், ஆண்டவரை மட்டுமே நான் எப்பொழுதும் ஆராதனை செய்வேன், என் ஆண்டவரைய சத்தத்திற்கு தான் நான் கீழ்ப்பணிந்து ஆராதனை செய்வேனே தவிர சாத்தானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்பணிந்து நான் ஆராதனை செய்ய மாட்டேன். அப்ப அந்த காரியம் நமக்கு புரிந்தால் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது முக்கியம்ன்றது நமக்கு தெரியும். அப்ப ஆராதனை என்று சும்மா ஜஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து சோத்திரம் அலையிலியான்னு சொல்லிட்டு போறது மட்டுமல்ல, அவருடைய தன்மைகளை புகழ்ந்துட்டு போறது மட்டுமல்ல, இந்த 1 hour நின்று பாடி துதிச்சுட்டு போறது மட்டுமல்ல, உங்க டெய்லி லைஃப் ஒரு ஆராதனை. ஆமேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:20 வசனத்திலே ராஜா தானியேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். படிப்போம் 6:20.
ராஜா கெபியின்
கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே,
ஜீவனுள்ள
தேவனுடைய தாசனே,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா?
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு ஒரு கேள்வி கேட்கிறான். தானியேலை பார்த்து கேட்ட கேள்வி கவனிங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்ப தானியேல் இடைவிடாமல் முட்டி போட்டு அப்படியே சோத்திரமணி பாடிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தானா? இல்ல, தானியேல் ஒரு பிரதானமான மந்திரி, மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தவன், சும்மா 24 மணி நேரம் அப்படியே அவன் ஜெபனம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஆனால் ராஜா கேட்கிறான், புறஜாதி ராஜா கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அப்ப இந்த ராஜா கேட்கிற காரியம் என்ன? நீ இடைவிடாமல் உன் தேவனுக்கு நீ கீழ்படிச்சிட்டு இருக்க, அதுதான் ஆராதனை. அதெல்லாம் எடுத்து படிக்க டைம் இல்லை. முதல் அதிகாரத்தில் இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் தானியேலுடைய ஆராதனை பார்க்க முடியும். முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அங்கே பாபிலோனுடைய சிறையிருப்பு கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு ராஜ போஜனம் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது இல்லையா? முதல் அதிகாரம் 5:8 அங்க பார்க்கும்பொழுது ராஜ போஜனம் அவங்களுக்கு நியமிக்கப்பட்டது. அந்த ராஜ போஜனம் நியமிக்கப்பட்ட பொழுது தானியேல் சொன்னான், இல்லை. பாபிலோன் ராஜா சொல்றான், பிசாசனுடைய சத்தம் சொல்லுது, சாப்பிடு, இந்த விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடு. ஆனா தானியேல் சொல்றான், இல்ல முடியாது. அதான் கீழ்படியாம இருக்கிறது, பிசாசுக்கு அடிபடியாம இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல முதல்ல செய்ய சொன்ன பொழுது முடியாதனா, தப்பான காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது முடியாதனா. ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, பத்திரத்திற்கு கையெழுத்திடப்பட்டதை தானியேல் அறிந்த பின்பும் தான் முன் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராய் தன் பலகணிகளை திறந்து வைத்து தினமும் தான் செய்து வந்தபடியே மூன்று வேளை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இப்ப செய்யாதன்றாங்க, செஞ்சுதான் தீர்வேங்கிறான். சாப்பிடு செய்யுங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறான். தப்பான காரியத்தை செய்யுங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறான். சரியான காரியம் ஜெபம் பண்றது செய்யாதேங்கிறாங்க, நான் செஞ்சுதான் தீர்வேங்கிறான். எப்படி இருக்கிறான் பாருங்க. அப்ப சாத்தானுடைய கட்டளையும் வருது, கர்த்தருடைய கட்டளையும் வருது, ரெண்டு நிக்குது. சாத்தானுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கர்த்தருடைய கட்டளைகளை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறான். இதுதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற வாழ்க்கை. இதைத்தான் அந்த ராஜா கேட்டான், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஆறாம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம்.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி,
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி
தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி,
தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி
அவைகளின் வாயை கட்டி போட்டார்,
அவைகளின் வாயை கட்டி போட்டார். தேவனாகிய கர்த்தர் தானியேலை கனம் பண்ணினார். அல்லேலூயா. அவரை கனம் பண்ணினார். அதுக்கு பிறகு வருகிற வசனங்களை பார்க்கும் பொழுது தானியேலுடைய தேவனே தெய்வம் என்று சொல்லி ராஜா எழுதி வைக்கிறான். அப்போ தேவ நாமம் விருத்தி அடைகிறது. தானியேல் மூலமாய் தானியேலுடைய வாழ்க்கை மகிமைப்படுத்தப்படுகிறது. தானியேலுடைய தெய்வம் தான் தெய்வம் பிரகடனப்படுத்தினாங்க. தானியேலுடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட்டது. அப்ப பாருங்க, தானியேல் மூலமாய் தேசத்தில் கர்த்தருடைய நாமம் விருத்தி அடைந்தது, தானியேலுடைய பெயரும் மகிமைப்பட்டது, கர்த்தரும் மகிமைப்பட்டார். இதுதான் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணி மகிமைப்படுத்துகிறதான் ஒரு அனுபவம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஆராதனையிலிருந்து வந்தது. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனையிலிருந்து வந்தது. அப்ப ஸ்தோத்திரமும் ஆராதனையும் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே பிரிக்கப்பட முடியாத ஒன்றாய் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை ஒரு ஆராதனையின் மாதமாக நீங்கள் பிரகடனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஸ்தோத்திரத்தின் மாதமாக கடைசியில் 31வது தேதி வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அன்னைக்குதான் உங்களுக்கு நிறைய வேலை வரும், பிஸி ஆயிடும். 31வது தேதி நியமிச்சுட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு தான் ஐயோ இன்னைக்கு நைட் சர்வீஸ் போகணுமே, பகல கொஞ்சம் தூங்கலாம்னு தோணும் உங்களுக்கு. பண்ணாதீங்க. இந்த மாதத்தையே ஸ்தோத்திரம் செய்வதற்கு நியமித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தையே ஆராதனை செய்கிறதற்கு நியமித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில சொல்ற இந்த கடைசி மாதத்திலே கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களை மகிமையாய் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். Glory to Jesus.